அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில புதுக்கோட்டை மாவட்ட பெரியார் நகரில் உள்ள மனநல ஆலோசகர் திரு ஆர் ராம்குமார் அவர்கள் மனநல ஆரோக்கியம் குறித்து பல தகவல்களை தற்பொழுது நமது புதுகை பண்பலையில் வழங்குகிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
ஒவ்வொரு மனிதனும் வந்து எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு நிகழ்ச்சியாக நடக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய வந்து மனசை வந்து சரியாக வச்சுக்கிட்டா எந்த செயல்பாடையும் சரியான முறையில் செய்ய முடியும் அப்படிங்கிற பல விஷயம் இருக்குது. இதில் வந்து நம்ம மனம் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் அடிப்படை ஒரு செயல்பாடாக நம்மளை வந்து வேகத்தை கூட்டக்கூடிய ஒரு உணர்வு பூர்வமான செயல்பாடாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதனால் நம்ம வந்து மனச்சோர்வு அடைகிறதுனால நம்ம உடல் சோர்வு அடையக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. இதுலேருந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம மனதை சரி பண்ணி வைத்து கொண்டால் எல்லாத்துலேயும் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற பல வழிமுறைகளும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றி மனநல ஆலோசகர் உங்கள்கிட்ட வந்து விரிவான வகைகளில் பல தகவலையும் நம்ம வந்து கேட்கலாம். சார் வணக்கம். சார்
வணக்கம். புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ராம்குமார், புதுக்கோட்டையில் 386 பெரியார் நகர் ராஜகோபாலபுரம் புதுக்கோட்டையில் நான் சைக்காலஜி கவுன்சிலராக இருக்கேன். ஸோ உங்களுக்கு மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஆலோசனையும் நான் வந்து இப்போ வழங்க போகிறேன். இந்த நேரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
சார், இப்போது மனநலம் அப்படிங்கிற ஆலோசகராக இருக்கீங்க, இந்த மனம் என்றால் என்ன, அதோடு இந்த மனத்தில் ஏற்படக்கூடிய அந்த கவலைகளை எந்த அளவுக்கு அது தீர்வுக்கான ஒரு விஷயமா இருக்குது, அதே நேரத்தில் மன ஆரோக்கியத்திற்கான வழிமுறைகள் என்ன, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
கண்டிப்பாக சார், உங்களுக்கான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். மனம் என்றால் என்ன, மனதினுடைய வேலை என்ன, இந்த மனசை ஆரோக்கியமாக எப்படி வச்சுக்கிறதுக்கான வழிமுறை என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ முதலாவதாக மனம் என்றால் என்னன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது மனம்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மூளை பகுதியில் இருக்கிறது. அதாவது சிறுமூளை பெருமூளை அப்படின்னு சொல்கிறோம். அந்த மூளை, அதாவது கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம நெற்றியின் நடுவில், அதாவது நம்மளுடைய ஹெட், அதுக்கு நடுவில் வந்து நடு பகுதியில் வந்து இருக்கிறது. அதை வந்து பந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் மனது ஆள் மனது அப்படின்னு சொல்கிறோம். இந்த மனசுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணரக்கூடியது, ஒரு உணர்வு சம்மந்தப்பட்டது. இந்த மனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கிறது. இப்போ இந்த மனம் வேலை என்ன, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கண் அப்படின்னா பார்க்கறது வேலை, காது அப்படின்னா அதோட வேலை கேட்கறது. இப்போ கண் பார்க்குற வேலையை காதால் செய்ய முடியாது, அதே மாதிரி காது கேட்கும் வேலையை வந்து கண்களால் செய்ய முடியாது. அதே மாதிரி மனதிற்குன்னு ஒரு வேலை இருக்கிறது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு மனம்னா எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அடுத்து இந்த வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய வேலை என்ன அப்படின்னா எண்ணங்களை உருவாக்குறது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்ஸ்டாப்பு எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இப்போ கண்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்களை திறந்து வச்சா பார்த்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அதே மாதிரி மனம் வந்து எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணங்களை வந்து நம்மளால் நிறுத்தி வைக்க முடியாது, அதை வந்து பூட்டு போட்டு வைக்க முடியாது, ஏன்னா அதோடைய வேலை எண்ணங்களை உருவாக்குறது. இப்போ மனதினுடைய வேலை எண்ணத்தை உருவாக்குறது. ஓகே, அந்த எண்ணங்களை எப்படிப்பட்ட எண்ணங்களாக உருவாக்குறதுங்கிறது நம்மளுடைய கைகளில் தான் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம். இப்போ வந்து சாப்பிடும் பொழுது என்ன ஆகுது, நம்ம சாப்பாடு எடுத்து நம்ம வாயில் முழுங்குறோம். அந்த இது நம்ம வாய் வழியாக நம்மளுடைய உணவுக்குழு வழியாக போகும்பொழுது என்னாகுது, அந்த உணவு பண்டங்கள் உடையுது, அதுக்கப்புறம் வயிற்றில் போகுது, அதுக்கப்புறம் என்னாகுது டைஜஷன் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து அதோடைய சத்துக்களை தனியாக பிரித்து பிளட்டில் கலக்குது. இது வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி. இப்போ மனசு எப்படி நடக்குது அப்படின்னா இப்போ மனதில் நம்ம வந்து ஒரு எண்ணங்களை கொண்டு வரோம். எண்ணங்களை கொண்டு வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த எண்ணம் வந்து சிந்தனைகளாக மாறுகிறது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி வந்து இப்போ ஒரு வண்டியில் போய்கிட்டு இருக்கோம், போகும்பொழுது நம் கண்கள் முன்னாடி பலதரப்பட்ட விஷயங்களை நம்ம பார்ப்போம். பட் எல்லாம் பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சிந்தனை செய்ய மாட்டோம். அதில் நமக்கு எது பிடிச்சிருக்கோ எது தோணுதோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து சிந்தனை செய்வோம். அதே மாதிரி இந்த மனம்ன்ற ஒரு எண்ணத்தில் வரக்கூடிய எண்ணங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும், வரும் போகும். எண்ணத்துக்கு வந்து என்ன பண்ண முடியாது, கட்டுப்பாடு கிடையாது, எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் நமக்கு ஏதாவது ஒரு தேவையான எண்ணத்தை எடுக்கிறோம், எடுத்து அதை என்ன பண்ணுறோம், சிந்தனை செய்கிறோம். இதுதான் வந்து என்னது, நம்ம சாப்பிட்றோம், சாப்பாடு என்ன ஆகுது, உணவு குழல் வழியாக உள்ளே போகுது. அப்போ எண்ணங்கிறத என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். அந்த டைஜஷன் அது ஆகிறது என்னென்னா, அந்த சாப்பாடு வந்து என்ன ஆகுது, சிந்தனை பண்ணுது. அப்போ சிந்தனை பண்ணும்போது என்ன ஆகுது, சத்துக்களாக பிரியுது. சத்துக்களாக பிரியும்போது என்னென்னா, நம்ம நல்ல எண்ணத்தை எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, நல்ல சிந்தனையை சிந்திச்சிருக்கும். அதே இது ஒரு தவறான எண்ணத்தை நம்ம கொண்டு வரோம், தவறான எண்ணத்தை எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னா சிந்தனை தவறான சிந்தனையாக இருக்கும். இன்னமும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு நல்ல சாப்பாடை எடுத்து நம்ம சாப்பிட்றோம், அது வயிற்றுக்குள்ளே போகும்போது என்ன ஆகுது, நல்ல விதமான நமக்கு புரோட்டீனை கொடுக்குது. அதே இது ஒரு கெட்டுப்போன சாப்பாடை எடுத்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகுது, நம்ம வயிறுக்கு ஒத்துக்காமல் ஆகுது. அதனால் வந்து என்ன ஆகுது, ஒரு கெட்ட விதமான சக்திகள் கொடுத்து ஃபுட் பாய்சன் ஆயிடுது. ஸோ அதே மாதிரி தான் நல்ல எண்ணங்களை எடுக்கும் பொழுது சிந்தனை நல்ல சிந்தனை ஆகுது. அது மூலியமாக என்ன ஆகுதுன்னா, இந்த கண்கள் நல்ல விஷயத்தை பார்க்குது, காதுகள் நல்ல விஷயத்தை கேட்கணும்னு போகுது, நம்மளுடைய உடல் மூலியமாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா, நல்ல விதமாக நடக்குது. ஸோ அதனால் மனதினுடைய வேலை இதுதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மன ஆரோக்கியம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய கவனம் கொடுக்கணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய இடம், இப்போ ஒரு விஐபி ஹோம் எடுத்துக்கோங்க. அங்கே முன்னாடி யார் இருப்பாங்க, ஒரு கார்டு இருப்பாங்க. இப்போ அந்த கார்டுக்கிட்ட நம்ம ஒரு அனுமதி இல்லாத நபர் உள்ளே போகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இங்கே உள்ள அனுமதிக்கப்படக்கூடிய நபரா, அவருக்கு அதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கலாமா இல்லையான்னு பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க, உள்ள அந்த நபரை அனுப்பி வைப்பாங்க. அதே மாதிரி நமக்கு எண்ணங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும், அது நல்ல எண்ணங்களாக இருக்கலாம் அல்லது அவசியம் இல்லாத எண்ணங்களாகவும் இருக்கு. நாம் என்ன பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு அந்த எண்ணம் உள்ளே அலோவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணக்கூடியது நம்ம கையில் இருக்கு. அது நல்ல எண்ணமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், உள்ளே அனுப்பணும். அந்த விஐபி ஹோமில் இது இவர் அனுமதிக்கப்படக்கூடிய நபர் அப்படின்னா உள்ளே அனுப்புவாங்க. அனுமதிக்கக்கூடியாத இவர் நபர் கிடையாது அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி நல்ல எண்ணங்களாக இருந்தால் உள்ளே அனுப்பணும், தவறான எண்ணங்கள் இருந்துச்சுன்னா உள்ளே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அனுப்பக்கூடாது. அனுப்பணும் அப்படின்னா என்ன ஆயிரும், நம்மளுடைய சிந்தனையை கெடுத்துரும். சிந்தனையை கெடுத்தால் என்னாகும், நம்மளுடைய உடம்பு மூலியமாக பண்ணக்கூடிய ஆக்ஷன் எல்லாமே தப்பாயிரும், கோபம் வரும். அதே மாதிரி தப்பாக மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதெல்லாம் வந்து அவங்க நல்ல விஷயமாக பேசினாலும் நம்ம அதை தவறான விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்குவோம். அது காரணம் எப்படின்னா, நம்ம உள்ள சாப்பிட்ட சாப்பாடு, அதாவது தவறான எண்ணம் என்ற சாப்பாடை சாப்பிட்டனால நமக்கு என்னாகுது, இந்த பாடி மூலியமாக வரக்கூடிய ஆக்ஷன் வந்து தப்பாக காமிக்குது. அதனால் அந்த எண்ணத்தை வந்து கவனம் கொடுக்கணும். அதுக்கு வந்து தன் மேலே ஒரு காவலாளி போல, ஒரு செக்யூரிட்டி போல் நீங்கள் வந்து பாதுகாக்கணும். ரெண்டாவது இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அங்கே பலதரப்பட்ட பொருட்கள் இருக்கும், அதில் வந்து பலதரப்பட்ட பொருட்களையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எந்த பொருள் தேவையானதோ அதை தான் என்ன பண்ணுவீங்க, வாங்கி அதுக்கான அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டு வாங்கிட்டு வருவீங்க. அதுபோல தான் பலதரப்பட்ட எண்ணங்கள் வந்து உங்கள் மனசில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு எது தேவையான எண்ணம், எது தேவையான எண்ணமோ அதை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். அதை மட்டும் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், சிந்தனை செய்ய வேண்டும். அது இல்லாமல் மற்ற எண்ணங்களை வந்து என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டால் என்னாகும், தனக்கு தான் நஷ்டமாகும். ஸோ ஆரோக்கியத்திற்கான வழிமுறைகள் உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது.
சார், இப்போ ஒவ்வொருத்தர் ஒரு சோகமாக உட்காந்துருப்பாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறோம், என்னப்பா இப்படியெல்லாம் இப்போ உட்காந்துருக்கேன், ஒரு மாதிரியாக யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன், என்ன இது ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறோம். இல்லைப்பா எனக்கு மனசெல்லாம் ஒரே கவலையாக இருக்குப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏதோ ஒரு சிந்தனைகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்போது இந்த மனக்கவலைகள் அப்படிங்கிறதுனா என்ன, அதிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு வழிமுறைகள் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
மனக்கவலைன்றது வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான கவலைகள், அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் விதவிதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும், விதவிதமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனசில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கவலைகளை கொண்டு வராங்க. அதுக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா காரணங்கள் வந்து மூன்று விஷயங்கள் தான். அந்த மூன்று விஷயங்கள் சொல்கிறேன், அதாவது பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர். அதாவது கடந்த காலம், இப்போ கடந்த காலத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து ஒரு தவறுகளை நம்ம செஞ்சுருப்போம், அல்லது மற்றவங்க நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, தவறுகளை செய்ய வச்சிருப்பாங்க, எப்படியோ வந்து ஒரு ஹேப்பன் நடந்திருக்கும். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த விஷயங்களை வந்து மறுபடியும் நான் என்ன பண்ணக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. நான் தவறு செஞ்சிட்டேன், எனக்கு தவறு பண்ண வச்சிட்டாங்க, எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எனக்கு வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, நடப்பு வாழ்க்கையை வந்து அவங்க வந்து வீணடிக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்க மனசு வந்து கவலையாகுது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கும், ஒரு 10 வயசில் நடந்திருக்கலாம், 8 வயசில் நடந்திருக்கலாம், எந்த ஏஜில் வேணாலும் நடந்தது வந்து அவங்களுக்கு என்ன இருக்குது, அது அவங்களோட ஆள் மனது, அதாவது மேல் மனதில் இது கிடையாது, ஆள் மனதில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பதிய வச்சிட்றாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு என்ன ஆகுது, கவலைகள் அப்படியே அவங்களுக்கு இருக்குது, அதுலேருந்து அவங்களால மீள முடியல. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சர், இப்போ எதிர்கால சிந்தனை. எதிர்கால சிந்தனையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அது நடக்கணும், நான் இதை நோக்கி போயிட்டுருக்கேன், அது நடந்தாகணும், அது இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை கிடையாது அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க, ஒரு கற்பனைங்கிற கோட்டையை வந்து வரைஞ்சி தனக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, அது நடக்காத போது என்ன பண்ணுறாங்க, தன்னை வருத்திக்கிறாங்க. அப்படியும் இருக்கக்கூடாது, அதாவது பாஸ்ட் எப்பயுமே வந்து கடந்த காலத்தை வந்து நம்மளுடைய அனுபவ காலமாக வந்து எடுத்துக்கணும். கடந்ததுன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய பெஸ்ட்டு டீச்சர். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரியலைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு, அது எதனால் நடந்துச்சு, அதில் தன்னுடைய பங்களிப்பு என்ன, தனக்கு மற்றவங்க கொடுத்த பங்களிப்பு என்ன அப்படின்னு டிவைட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இதனால தான் நடந்துச்சு, அதனால தான் வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது நம்ம செய்யும் பொழுது தான் என்ன ஆகும், அந்த கவலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும், நம்ம அடுத்த படிக்கு நம்ம போக முடியும். எனக்கு இது நடந்துருச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு, நான் இனிமேல் என்ன செய்கிறது, ஏன் எனக்கு மட்டும் நடந்துச்சுன்னு நம்ம நினைக்கும் பொழுது என்ன ஆகுது, நம்ம இன்னமும் கீழேயே போய்கிட்டுருக்கோம், அடுத்த படி நம்மளால் என்ன பண்ண முடியல, மேலே ஏற முடியல. அதனால் இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களையும் மன்னிக்க வேண்டும். தனக்கு இழைக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஹேப்பனாக இருக்கட்டும், அதையும் வந்து மன்னிக்க வேண்டும். மன்னிக்கிறதுனா என்னென்னா அந்த விஷயத்தை தன் முன்னாடி கொண்டு வந்து அந்த விஷயத்தை மன்னித்து மறக்கிறது. அப்படி அந்த விஷயத்தை மன்னித்து நீங்கள் விடும் பொழுது தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். திரும்ப திரும்ப அந்த விஷயங்கள் உங்கள் முன்னாடி வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணிடலாம், நான் தான் அதை மன்னிச்சிட்டேன், இந்த விஷயத்தை இதனால தான் நடந்துச்சு, நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், தெரியாமல் எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு நீங்களே வந்து சொல்லும் பொழுது அது என்னாகும், கொஞ்சம் கொஞ்சம் நாளில் அதுவே வந்து மறந்துடும். அதே மாதிரி ஃப்யூச்சர், இந்த ஃப்யூச்சரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்கெட் வைக்கலாம், ஒரு கோல், இது மாதிரி ஆகணும், இது மாதிரி நடக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், விருப்பம் வைக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இது மாதிரி போய் நடந்து அது மாதிரி ஒரு இது வந்து நீங்களே வந்து டைரக்ஷன் பண்ணி நீங்களே வந்து எல்லாமே ஒரு மூவி எடுத்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஃபிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது. அது மாதிரி வைக்கிறது வந்து ஆபத்து. நீங்கள் என்ன பண்ணலாம், விருப்பம் வைக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஊருக்கு போகிறீங்க, அந்த ஊருக்கு நான் போகணும், அவ்வளோதான். பட் அந்த ஊருக்கு இந்த மாதிரி போய் அந்த மாதிரி நடந்து இது மாதிரி எல்லாம் மனிதர்களோட நான் பார்த்து நான் அந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கக்கூடாது, புரியுதா? ஸோ அது மட்டும் வைங்க. இந்த ரெண்டு விஷயத்தில் கவனம் கொடுத்தீங்கனாவே கவலை மோஸ்ட்லி உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்காது. இதுக்கு வராமல் இருக்கிறதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்னா, ப்ரெசண்ட்டில் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம கவனம் கொடுக்கணும். அதாவது நிகழ்காலத்தில், நடைமுறை வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த விஷயத்தோட சிந்தனையில் மட்டும் இருந்து நீங்கள் அந்த விஷயத்தை செய்யணும். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய காரியம் ஒன்று வச்சுக்கிட்டு உங்களுடைய சிந்தனையை வேறொரு இடத்துல வைக்கக்கூடாது. வேறொரு இடம்னா கடந்து முடிந்த விஷயத்துலையும் எதிர்காலத்துலேயும் நீங்கள் சிந்தனையை வச்சு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, நீங்கள் நிகழ்காலம் அதாவது நடைமுறையில் நீங்கள் செய்கிறதும் சரியாக செஞ்சு பிடிக்க முடியாது. நீங்கள் எதிர்காலத்துலேயோ கடந்த காலத்திலேயோ சிந்தனையில் வச்சிங்கனாலும் அதுவும் சரியாக முடியாது. அதனால் எப்பொழுதும் நிகழ்காலம் நடைமுறையில் நீங்கள் கவனம் கொடுத்து அந்த வேலையை சரியாக முடிங்க. அப்படி முடிஞ்சிங்க அப்படின்னா நிகழ்காலம் சரியாக இருந்தால் கண்டிப்பாக எதிர்காலம் சரியாக இருக்கும். அதனால் இந்த கவனத்தை எப்பயும் நீங்கள் கொடுங்க. கவலை முற்றிலுமாக நீங்கள் வந்து தவிர்க்கிறதுக்கு இது ஒரு உந்துகோலம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்.
இந்த மனக்கவலைகள் அப்படின்னா என்ன, அதை தீர்வு காண்றதுக்கு ஒரு என்ன மாதிரி இருந்தால் அதை வந்து சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விஷயமாக இருக்குது. இது வந்து ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, அதே போல் இதுக்கு வந்து தீர்வு காணக்கான வழிமுறைகள் என்ன, அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள் சார்.
கண்டிப்பாக சொல்கிறேன் சார். இப்போ மன அழுத்தம் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு அழுத்தம் வந்து வருதுன்னாவே அதாவது நமக்கு வந்து ஒரு பிடிக்காத ஒரு விஷயங்கள், அதாவது மனசில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எண்ணத்தை கொண்டு வரோம், இந்த எண்ணம் வந்து சிந்தனை செய்கிறோம். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். எப்படி நம்ம உணவு எடுத்து சாப்பிட்றோமோ அது உணவுக்குழல் வழியாக போய் டைஜஷன் ஆகி அது வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய புரோட்டீன்லாம் தனியாக வருதோ அது ஒரு ப்ராசஸ் மாதிரி இந்த மனசுலையும் இது மாதிரி ஒரு ப்ராசஸ். அதாவது இப்போ நம்ம ஒரு எண்ணம் நல்ல எண்ணத்தை எடுத்தோம் அப்படின்னா நல்ல சிந்தனை உருவாகணும்னு நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி இப்போ ஒரு தவறான எண்ணம், அதாவது நமக்கு பிடிக்காத எண்ணம்னு கண்டிப்பாக இருக்குது. அதாவது கடந்து முடிந்த விஷயங்கள் எடுத்துக்கலாம், அல்லது நம்ம ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய அதாவது எதிர்காலத்தை பற்றிய ஒரு விஷயங்கள் இருக்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் கடந்து முடிந்த விஷயங்களாக தான் இருக்கும். அதாவது கடந்து முடிந்த விஷயங்களை வந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், சிந்தனை செய்கிறோம். சிந்தனைனா எப்படி செய்கிறோம் அப்படின்னா, மறுபடியும் மறுபடியும் அந்த விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ பாலிலேருந்து எப்படி வந்து ஒரு தயிர் எடுக்கிறாங்க அது மாதிரி, அதாவது நடந்து முடிந்த ஒரு கெட்ட விஷயத்துலேருந்து அது வந்து ஒரு சின்ன விஷயமாக நடந்திருக்கலாம், நாம் என்ன பண்ணுறோம் அதை மறுபடியும் 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 சிந்தனை செய்து அதை வந்து என்னாக்குறோம், ஒரு பெரிய விஷயமாக்குறோம். என்னாகுது, மனசுக்கு அழுத்தம் அதிகமாகுது. அந்த அழுத்தம் வந்து யார் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம தான் கொடுக்குறோம், வேறு யாருமே கொடுக்கலை. அப்போ அந்த அழுத்தம் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, மனம் வந்து வெயிட் ஆகுது. அப்போ வெயிட் ஆகும்போது என்ன ஆகுது, அதால் தாங்க முடியல. இப்போ வந்து ஒரு ஒரு பொருளை வந்து நம்ம தூக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்தே நம்ம போய்கிட்டே இருக்கணும்னா எவ்வளோ தூரம் நம்மளால நடக்க முடியும், என்னாகும், தன்னால் தாங்க முடியாமல் அந்த வெயிட்டை வந்து ஒரு நாளைக்கு இறக்கி வச்சுருவோம், இல்லை என்ன பண்ணிடுவோம், ரொம்ப அழுதுருவோம், ஐயோ என்னால் முடியலையே அப்படின்னு. அதுக்கு காரணம் வந்து நம்ம தான். ஸோ அந்த அழுத்தம் அந்த முடிந்த விஷயங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு அனுபவமாக வந்து தள்ளி வச்சு பார்க்கணும். இப்போ வந்து உங்களோட நண்பர்கள் யாராவது ஒருத்தவங்க அவங்களோட பிரச்சனைகளை வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தள்ளி வச்சு பார்ப்பீங்க, எதனால் அந்த பிரச்சனை நடந்துச்சு, அந்த பிரச்சனை நடப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு தள்ளி வச்சு பார்த்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு ஆலோசனை பண்ணுவீங்க. அதுபோல் உங்களுக்கு நடந்த அந்த விஷயங்களை வந்து நீங்கள் தள்ளி வச்சு பார்க்கணும். என்னுடைய பிரச்சனைன்னு நீங்கள் பார்க்காம அந்த விஷயத்தை நீங்கள் தள்ளி வச்சு பார்த்து அதை நீங்கள் பிரித்து அதில் என்ன என்னுடைய பங்களிப்பு, என்ன மற்றவர்களால் என்ன பங்களிப்பு நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி அதை வந்து நீங்கள் ஃபைனல் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அனுபவம் ஆயிரும். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது மன அழுத்தத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும், குறைக்க முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு தீர்வு, இந்த மன அழுத்தத்திற்கான விடுபடுவதற்கான உங்களுக்கு ஆலோசனையும் இதுதான்.
சார், இப்போ இந்த மனக்கவலை வந்தால் அது என்ன மாதிரியான செயல்களை செய்ய முடியும், செஞ்சால் நன்மை பயக்கும், அதே போல் வந்து மன அழுத்தம் ஏற்பட்டால் என்ன செய்யுது, அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிற வகையில் சொன்னீங்க. இப்போ வந்து மனபலம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு வந்து பெரிய மிகப்பெரிய பலமே தன்னை உடல் பலம்னு நினைப்பாங்க. அதுக்கும் அடிப்படை ஒரு ஆணி வேற இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், மனசை வந்து ஒரு பலமாக ஒரு தைரியமாக ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் நம்ம எந்த ஒரு வேலையும் ஒரு சிறப்பாக செய்ய முடியும், அதே நேரத்தில் ஒரு சரியான ஒரு வழிமுறையும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து மனபலம் அதிகரிக்கிறதுக்கான வகையில் என்ன செய்யலாம், அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள் சார்.
இப்போ மனபலத்தை அதிகரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து மனபலம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது மனபலம் இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாறை அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அவங்க முன்னாடி அது வந்து ஒரு சின்ன கடுகு மாதிரி ஒரு தூசி மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் தான் அவங்க கடந்து போயிடுவாங்க. அதே இது ஒரு மனோபலம் இல்லை அப்படின்னா அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன ஆகுவாங்க, தொந்தரவு ஆகுவாங்க. அதாவது கவலையாவாங்க, மன அழுத்தமாவாங்க, கோபமாவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, மனம் வந்து ஒரு சக்தியாக அதாவது பலம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் காரணம். அந்த மனோ பலத்துக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது பாசிட்டிவிட்டி அதாவது நேர்மறையான எண்ணங்களில் வந்து நம்ம சிந்தனைகளை அதிகப்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நேர்மறையான எண்ணங்கள், அப்போ அதாவது எல்லாருமே வந்து ஒரு விதமான ஒரு ஓட்டத்தில் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம காலத்தோட. அதில் நிறைய பேரோட தேடுதல்கள் என்ன இருக்கும் அப்படின்னா, அமைதிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் தான் நிறையா வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நமக்களோட மனம் வந்து விருப்பப்படக்கூடியது என்ன அப்படின்னா, அமைதி, அடுத்து வந்து மகிழ்ச்சி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான எண்ணங்கள், அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாமல் சுத்தமான எண்ணங்கள். சுத்தமான எண்ணங்கள் வந்து வரும்பொழுது மனம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். குளிர்ச்சியாக இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, மனசில் வந்து அந்த கோபமான உணர்வுகள், ஒரு எதிர்மறையான பேச்சுக்கள், அந்த மாதிரியான தூண்டுதல்கள் வராமல் அது பார்த்துக்கும். அப்போ அந்த மனோபலம் நீங்கள் அதிகப்படுத்துறதுக்கு அமைதி, இப்போ அமைதின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அமைதி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் சிந்தனை செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு மரத்தை பார்க்கலாம். அந்த மரம் எப்படி நமக்கு வந்து ஒரு நன்மை செய்யுது, நமக்கு நிழல் கொடுக்குது, பழங்கள் கொடுக்குது, நமக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் கொடுக்குது அப்படின்னு அந்த மரங்களை வந்து ரசித்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு குளத்துக்கு போகிறீங்க இல்லை கடலுக்கு போகிறீங்க, அதை நீங்கள் பார்த்து என்ன பண்ணலாம், அந்த அமைதியை வந்து நீங்கள் அனுபவம் செய்யலாம். ஒரு பறவைகளோட ஒரு சவுண்டை வந்து நீங்கள் அனுபவம் பண்ணலாம், அது பறக்கிறத நீங்கள் ரசிக்கலாம், அது மூலியமாக ஒரு அமைதி கிடைக்கும். ஒரு பூக்களை நீங்கள் பார்க்கலாம், அந்த பூக்களோட நறுமணத்தை நீங்கள் பார்க்கலாம், அதோட நறுமணத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நுகரலாம். அதே மாதிரி அந்த பூக்களோட வடிவத்தை நீங்கள் வந்து பார்த்து என்ன பண்ணலாம், ஒரு அமைதி அடையலாம், ஒரு சந்தோஷம் அடையலாம். இது மாதிரி இயற்கையாகவே வந்து இது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், இயற்கையிலேயே நமக்கு அமைதியை வந்து நமக்கு இருக்குது. இந்த அமைதி வந்து நமக்குள்ளே தான் இருக்குது. இந்த நமக்குள்ளே இருக்கிற அமைதியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதிகப்படுத்த வேண்டும். அதிகப்படுத்த வேண்டும்னா அந்த சிந்தனைகளை அதிகப்படுத்த வேண்டும். அப்படியே சிந்தனைகளை அதிகப்படுத்தும் பொழுது மனசு வந்து என்ன ஆகுதுன்னா லேசாகுது. எப்பயும் வந்து மனசு லேசாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது பாரம் இல்லாமல் இருக்கும், கோபம் இல்லாமல் இருக்கும், மனசு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ண முடியும், ஒரு 2 மணி நேரம் செய்யக்கூடிய வேலைகளை பாதி நேரம் குறைச்சி அவங்களால செய்ய முடியும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய மனசு வந்து லேசாக இருக்குது, அவங்களுடைய மைண்டப் என்னாகும், ஷார்ப்பாகும். அப்போ வந்து அவங்களுடைய புத்தி கூர்மை அதிகமாகும் பொழுது வேலைகளை ரொம்ப எளிதாக முடிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி, மகிழ்ச்சியும் வந்து மாதிரி இது மாதிரியான உதாரணங்கள் தான். மகிழ்ச்சியும் நமக்குள்ளே தான் இருக்குது, அதை என்ன பண்ணக்கூடாது, வெளியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்னா, அவங்க எனக்கு சந்தோஷமாக பேசுனாங்கன்னா நான் வந்து சந்தோஷமாக இருப்பேன், அவங்க என் கூட இருந்தாங்கன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு இந்த மாதிரியான ஒரு வேலைகள், இந்த மாதிரியான எனக்கு ஒரு செல்வம், அதாவது பணம் பொருள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு எந்த வித எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா சந்தோஷம் இருக்காது. நம்ம எப்பயும் என்ன பண்ணணும், எப்பயும் ஒரு போதும், அதாவது திருப்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, எப்போதும் தனக்கு எல்லாமே இருக்குது, யாரோடையும் யாரையும் என்ன பண்ணக்கூடாது, ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. மகிழ்ச்சி எனக்குள்ளேயே இருக்குது, அதாவது கிடைச்ச விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு அதை பார்த்து சந்தோஷம் அடையணும். எனக்கு நல்ல கைகள் கிடச்சிருக்கு, எனக்கு நல்ல கால்கள் கிடச்சிருக்கு, எனக்கு நல்ல குரல் வளம் கிடச்சிருக்கு, இது மாதிரி எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடச்சிருக்கு, எனக்கு நல்ல விதமான யோசிக்கக்கூடிய திறன் கிடச்சிருக்கு, இது மாதிரி எனக்கு என்னென்னலாம் முதல்ல இருக்கோ அதெல்லாம் நினச்சி சந்தோஷப்படணும். நம்ம இல்லாததை நினச்சி என்ன பண்ணுறோம், கவலைப்படுறோம். அது மாதிரி பண்ணவே கூடாது. இருக்கிறத நினச்சி நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷப்படணும். ஸோ இது மாதிரியான சந்தோஷங்களை ஒரு நாள் செய்யணுமா ரெண்டு நாள் செய்யணுமா அப்படி கிடையாது, எப்போதுமே செய்யணும். எப்போதுமே நீ சிங்கிய செய்யும் பொழுது தான் என்ன இருக்கும், உங்களுடைய மனசு எப்போதுமே சந்தோஷமாக இருக்கும். நான் இன்னைக்கு செய்கிறேன் நாளைக்கு செய்யலை அப்படின்னா இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கும், நாளைக்கு சந்தோஷமாக இருக்காது. எப்படி ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிட்றோம் அல்லது ஒரு இரண்டு வேளை சாப்பிட்றோம், எதுக்காக, உடம்பு தெம்புக்காக. அதே மாதிரி நம்ம மனசுக்கு அமைதியான விஷயங்களை சிந்தனை செய்யணும், மகிழ்ச்சியான விஷயங்களை சிந்தனை செய்யணும். அடுத்து சுத்தமான எண்ணங்கள். சுத்தமான எண்ணங்கள் அப்படின்னா இவங்க நல்லா இருக்கட்டும், எனக்கு நல்லதே அமையும், நல்லதே நடக்கும், மற்றவங்களுக்கும் நல்லதே நடக்கும். அது மாதிரியான ஒரு நேர்மறையான விஷயங்களை தான் என்ன பண்ணணும், தனக்குள்ளேயும் சிந்தனை செய்யணும். ஸோ அது மாதிரியான ஒரு குட் விஷஸ் அந்த மாதிரியான நல்ல விருப்பங்கள் நீங்கள் கொண்டு வரும் பொழுது தான் என்னாகும், மனசும் எப்படி இருக்கும்னா ஒரு சுத்தமான ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ தியானமும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் செய்கிறோம். இப்போ தியானம் வந்து எதுக்காகனா மனோபலம் அதிகரிக்கிறதுக்காக தான் தியானமும் செய்கிறோம். இப்போ இந்த மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் தியானமும் செய்யலாம். ஒரு ஜென்ரலான தியானம் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இப்போ மனசை நீங்கள் நினச்சிக்கோங்க. மனசு உங்களுக்கு முதல்ல எங்கே இருக்குன்னு நான் சொன்னேன், மூளை பகுதியும் நடுவில் வந்து இருக்குது. இப்போ இந்த மனசு வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியாது, அது ஒரு உணர்வாக நீங்கள் நினச்சிக்க. அந்த மனசு வந்து அன்பு சிந்தனையை செய்யும் பொழுதும், அமைதியான சிந்தனையை நீங்கள் செய்யும் பொழுதும், தூய்மையான விஷயங்களை நீங்கள் சிந்தனை செய்யும் பொழுதும் என்ன ஆகுது, அது ஒரு தியானமாகுது. தியானங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயங்களை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் சிந்தனை செய்து கொண்டே போகிறது, அதாவது ஒரு நேர்மறையான விஷயங்களை. அப்படி செய்யும் பொழுது தான் என்னாகுது, மனம் ஒருநிலையாகுது. ஸோ இந்த ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் சிந்தனை செய்து கொண்டே இருக்கும் பொழுது மனம் வந்து உங்களுக்கு ஒரு நிலை, அதாவது ஒரு நிலையான ஒரு விஷயம், ஒரு நிலையான மனது உங்களுக்கு கிடச்சிரும். அதாவது டைவர்ஷன், அதாவது மனம் இங்கே இங்கேன்னு அலைப்பாயிறது இருக்காது. ஸோ பெஸ்ட்டு என்ன அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்த உடனே நீங்கள் இது மாதிரி நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க, ஒரு வாக்கிங் போகிறீங்க, இல்லை காலையில் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போதும் காலையில் இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகளை நீங்கள் செய்யுங்க. எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் செய்யலாம், எவ்வளோ நேரம் நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோ நேரம் உங்களுக்கு நல்லது தான். ஸோ அந்த மாதிரி தனக்குள்ளேயும் நீங்கள் செய்யலாம். இன்னொன்று, நீங்கள் வந்து ஒரு பவர், அதாவது இப்போ வெளியில் போகும்போது சூரியன் இருக்குது, காலையில் சூரியன் உதிக்குது அப்படின்னா அந்த சூரியன்லேருந்து மேலேந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு பவர் கிடைக்குது. உங்களுக்கு வந்து அந்த சுத்தமான எண்ணங்களோட பவர் கிடைக்குது, அமைதியோட பவர் கிடைக்குது, அல்லது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியோட பவர் உங்களுக்கு அது மூலியமாக உங்கள் மேலே விழுந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு நேர்மறையான விஷயங்களை சிந்தனை செய்யலாம். இது மாதிரி தினமும் நீங்கள் அனுபவம் பண்ண என்ன ஆகும், மனோபலம் உங்களை அறியாமலே அதிகரிக்கும். அப்போ மற்றவர்களே உங்கள் கூட இருக்கிறவங்களே என்ன சொல்லுவாங்க, முன்னை விட உங்கள்கிட்ட ஒரு வித்தியாசங்கள் தெரியுதுன்னு அவங்களே வந்து உணருவாங்க. இந்த பயிற்சியினை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து செய்யும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனதினுடைய பலம் வந்து கண்டிப்பாக அது அதிகரிக்கும். உங்கள் மனமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக எப்பொழுதுமே இருக்கும். மனதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனக்கவலையாக இருக்கட்டும், மன அழுத்தமாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் தான் வந்து கோபத்தையும் உண்டாக்குது, மற்ற விஷயங்கள் மற்றவங்கள்ட்ட வெறுப்புணர்வையும் கொண்டு வருது. அதாவது அகங்காரம், ஈகோன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையுமே கொண்டு வருது. அதனால் வந்து நீங்கள் மனோபலத்தை வந்து அதிகரிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மனக்கவலை, இந்த மன அழுத்தம் எதுவுமே உங்கள்கிட்ட வந்து நெருங்காது. சப்போஸ் உங்களுக்கு வந்து எனக்கு இது இருக்குது சார், மனக்கவலை ரொம்ப இருக்குது, மன அழுத்தமும் எனக்கு இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த விஷயங்களை நீங்கள் ஒரு மற்றவர்களோட குறை ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்குற மாதிரி உங்களுடைய விஷயங்களை தள்ளி வச்சு இதனால என்னுடைய பங்களிப்பு, என்னுடைய தவறுகள் என்ன நடந்துச்சு, மற்றவங்க என்ன தவறுகள் எனக்கு இழைச்சாங்க அப்படின்னு பிரித்து பார்த்துட்டு முதல்ல தன்னையும் மன்னிச்சிருங்க, தனக்கு இழைக்கப்பட்ட விஷயங்கள் அந்த நபரையும் மன்னித்து அதோடு அதை ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிருங்க. அடுத்த படிகள், அதாவது அடுத்த சிந்தனைகளுக்கு நீங்கள் போகிறதுக்கு இதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது கவலையிலிருந்தும் விடுபட்டு விடலாம், மன அழுத்தத்திலிருந்தும் விடுபட்டு விடலாம், மனசும் உங்களுக்கு லேசாயிரும். நீங்கள் மனோபலத்தையும் அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கான தியான வழிமுறைப்படி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நல்ல விஷயங்களை நீங்கள் சிந்தனை பண்ணணும். அதாவது ஒரே விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் சிந்தனை செய்தீங்க அப்படின்னா அதுவே வந்து மனசில் ஒரு நிலைப்பாடை கொண்டு போகும், அதுதான் தியானம். ஸோ அதை நீங்கள் உங்களுடைய மனசில் நீங்களே என்ன பண்ணணும், உற்பத்தி பண்ணணும். அப்படி உற்பத்தியும் பண்ணணும். காலை பொழுதில் நீங்கள் வந்து இது மாதிரி எந்திரிச்ச உடனே நீங்கள் செய்யும் பொழுது என்ன ஆகும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஒரு ரெஃப்ரெஷ், ஒரு புத்துணர்வு கொடுத்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ எந்திரிச்ச உடனே இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நீங்களும் செய்யுங்க. மேலே இந்த அதாவது சூரியன், காலை சூரியன் வந்து உங்கள் மேலே வந்து அந்த ஒரு சக்திகளை கொடுக்குற மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அனுபவம் பண்ணுங்கள். இது தொடர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு சூரியகாந்தி பூ போல் பிரகாசமாக இருக்கும். உங்களுடைய மனதும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையும் ஆரோக்கியமான வாழ்க்கையாக அமைய வழிவகுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
சிறப்பு, இந்த மனம் அப்படின்னா என்ன, அதே நேரத்தில் மனத்தில் ஏற்படக்கூடிய கவலைகளாக இருக்கட்டும், மனத்தில் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள் இது போன்ற நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்கும், அதே போல் மன பலத்தை கொடுத்தோம், மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாலே பல வேலைகளுக்கு நமக்கு வந்து உற்சாகமாகவும் நம்மளை மாற்றிக்கொண்டு எந்த வேலையிலையும் சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற பல வழிமுறைகளையும் சிறப்பான வகையில் மன நல்ல ஆலோசகராக இருந்து சொல்லியிருக்கீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை வானொலி சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
மனநலம் மற்றும் மன நலத்திற்கான ஆரோக்கியத்தை பற்றி கேட்டறிந்ததற்கு புதுகை பண்பலை நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதுவரை மனநல ஆரோக்கியம் குறித்து பல தகவல்களை வழங்கிய திரு ஆர் ராம்குமார் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 638007795. மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது, 638007795 என்ற எண்ணிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.